எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தும். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தும். தேவனுடைய பிரச்சனத்திற்கு நன்றி செலுத்தும். தேவனுடைய அபிஷேகத்திற்கு உன்னை தட்டி எழுப்பின அந்த அபிஷேகத்திற்கு உன்னை அந்த அன்புக்கு நன்றி செலுத்தும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளைக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் பிரச்சனத்திற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் வழிநடத்தலுக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கள் மத்தியிலே வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவர். ஆனாலும் நீங்க வந்தீங்கப்பா, தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாயிருக்கிறீங்க. எங்கள் உள்ளத்தை கவனித்து பார்க்கிறவர், உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவர், எங்கள் நோக்கங்களை அறிந்திருக்கிறவர், உள்ளத்தையும் உள்ளாந்திரத்தையும் பார்க்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எங்கள் மத்தியில நீங்கள் வந்ததுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நன்றி ஆண்டவர். கரங்களை தட்டி நன்றி செலுத்துகிறார். எங்களை இந்த நாள் நீ தொடர்ந்து நடத்துங்கப்பா. எங்கள் எல்லாரும் எங்கள் சமூகத்தில் நாங்களோ படுகிறோம். எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்லயே எங்களுடைய போதுகிற நீங்கள் மத்தியில் இல்ல, அவங்க லண்டனுக்கு போயிருக்காங்க. இந்த கிழமை அங்கே இருக்கு ஆராதனையிலே பங்கு பெற்றி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எங்கள் மத்தியிலே அவங்க இருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் லண்டன்ல இருந்து பாஸ்டர் பிரகாஷ் அவர்கள் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள நம்ம மத்தியில வந்திருக்காங்க. அவங்க எங்க மத்தியில வந்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். தேவன் என்ன பேசி இருக்கிறாரோ அதை எங்கள் மத்தியிலே ஆண்டவர் பேசுவாராக. அதை கவனித்து கேட்டு அதன்படி வாழ எங்களை நாம் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய சபையினுடைய பேர் ஆறுதலின் சபை என்று சொல்லி தன்னில் இருக்கிறது. அவர் எங்கள் மத்தியில் வந்தது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அவரும் அவருடைய குடும்பமாக சேர்ந்து வந்திருக்காங்க. ஆண்டவர் இந்த நாளிலே எங்களோடு பேசுவாராங்க. உங்க சார்பிலே நான் அவரை அழைக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி அவரை வரவேற்போமா.
ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பேன். நிச்சயமாக லண்டனிலே சவுத் குரோய்டன் என்ற பகுதியிலே ஆறுதல் அளிக்கும் நீதிபரரின் மிஷனரி சபையாக நாங்கள் பல வருடங்களாக, ஒரு சில வருடங்களாக ஆண்டவரை ஆராய்ந்து வருவதிலே வருவோம். ஆகவே உங்களுடைய ஜெபங்களிலே ஞாபகம் வருகிற பொழுதெல்லாம் எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இங்கே போல அங்கே ஊழியர்கள் செய்வது இலகுவான காரியம் அல்ல. உங்களுக்கு தெரியும், லண்டன் மிகவும் ஒரு யந்திரமான ஒரு நாடாக 24 மணி நேரம். இங்கே போல தனியார் எல்லாம் கடைகள் பூட்டுவது கிடையாது. 24 மணி நேரம் தனியார்கள் எல்லாம் தொடர்ந்து வேலை. ஆகவே ஜனங்கள் அங்கே உழைக்க வேண்டும் என்று சொல்லி பணம் ஐஸ்வர்யம் மோகம் என்று அந்தலே அவர்கள் இருக்கிறபடினாலே மிகவும் கடினமாய் ஊழியம் செய்வது என்பது இலகுவான காரணம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் ஒரு கை குழந்தையிலிருந்து வயது நிரம்பின தாய் தகப்பனாக கிட்டத்தட்ட ஒரு 65-70 பேராக நாங்கள் ஆறுதல் அளிக்கும் நீதிபரன் மிஷன் சபையாக கர்த்தர் அதை நடத்தி வர. ஹல்லேலூயா. சபை கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ஆகவே என்னுடைய சபையில் எனக்கு ஒரு சபையும் கிடையாது. என்றியுமா, ஒரு ஆத்மா கூட ஒரு சொட்டு ரத்தம் செஞ்சது. ரத்தம் ஒரு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் கடைசி துளி ரத்தத்தை சிந்தினவர் ஆண்டவராய் இயேசு ஹல்லேலூயா. அவை கர்த்தர் தம்முடைய சபையை கட்டி வருவார். அதுதான் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த நாளிலும் கூட அந்த சபையை தலைவர் அவர்தான், சபைக்காக ரத்தம் சிந்தும் அவர்தான், சபையை போஷிக்கும் அவர்தான். ஆகவே அந்த சபையை மீட்கும்படியாக என்னை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஆகவே அந்த சபையை கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு சில வருடங்களாக நாங்கள் சபையாக ஆராதித்து வருகிறோம். ஆகவே எங்களுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் லண்டன் பக்கம் விசிட் பண்ண வந்தால் சவுத் குரோயிலே நாங்கள் இந்த சபையை ஆராய்ச்சி வருவோம். அவை எங்களுடைய பாஸ்டர்கிட்ட ஊழிய காலத்தில் கேட்டு அவர்களூடாக நீங்கள் ஹோல்டே வந்தால் அங்கே வர ஆசைப்பட்டால் நீங்கள் வந்து கர்த்தரை எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அருமையான இந்த கிருபை சபை கிரேஸ் சர்ச், அதாவது சர்ச் ஆஃப் கிரேஸ் என்ற இந்த சபைக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். காரணம் இந்த சபைக்கு போதகராக இருக்கிற பாஸ்டர் செபஸ்டியன் அவர்களை 1990 இத்தகைய 22 வருடங்களுக்கு முன்பதாக நான் அவரை அறிவதற்காரிலும் அவர் என்னை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவை ஒரு சிலர் இங்கே இருக்கிறீர்கள். நான் 1990 2000 வரைக்கும் இந்த ஜெர்மன் தேசத்திலே வந்து ஆண்டவருடைய அரசிப்பை பெற்று மனம் திரும்பி முழுக்க ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஒரு குறுகிய காலம் இந்த லண்டன் மன்னிக்கும் இந்த ஜெர்மன் பகுதியிலே ஊழியம் செய்ய கிருபை செய்தார். ஆகவே அப்படியாய் நான் மறுபடியும் பிறக்கவும் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஞானஸ்நானம் எடுக்கவும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஊழியம் செய்வதற்கு பலர் அதற்கு பின்னணியில் இருந்திருக்கின்றார். அந்த வகையிலே பாஸ்டர் செபஸ்டியனை நான் மறக்க முடியாது. வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், பவுல் சொல்லுவதுதான், அநேக வாத்தியார்கள் உங்களுக்கு உண்டு ஆனாலும் தகப்பன்னார் ஒரு சிலர் தான் இருக்கார்கள் என்று சொல்லி. அவர் அந்த வகையிலே இந்த நாளில் நான் இந்த இடத்துல இப்போது ஒன்று கத்துடைய கிருபை, ரெண்டாவது இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் மற்றவர்களை உருவாக்குகிற அந்த ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் நிமித்தமாகத்தான் நான் இந்த இடத்துல இருக்கின்றேன். ஆகவே ஆரம்ப நாட்களிலே எனக்கு அவர் நல்ல ஒரு போதகராக அவர் இருந்திருக்கின்றார். சத்தியத்தை சத்தியமாக எனக்கு போதித்த போதகர்களே செபஸ்டியன், பாஸ்டர் செபஸ்டியனை நான் மறக்கவே முடியாது. ஆரம்ப வாழ்க்கையிலே, ஆரம்ப ஆவிக்குரிய வாழ்விலே என்னை வளர்த்து எடுப்பதற்கு மிகவும் முக்கிய பாத்திரமாக பாஸ்டர் செபஸ்டியனை ஆண்டவர் பயன்படுத்தினார். கர்த்தருக்கு எல்லா துதிகர மகிமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவர் இந்த நாளிலும் கூட அருமையான ஒரு பாஸ்டர் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமா போதிக்கிற ஒரு மனுஷன், பக்க சார்பு அற்ற ஒரு மனுஷன். அவர் இந்த இடத்துல இல்லாத அப்படின்னாலே நான் தாராளமா அவர் பற்றி பேசலாம். அவர் இருந்தா அவருடைய முகஸ்தூரிக்காக நான் சொல்வது போல இருக்கும். அவர் எங்களுக்கு தேசத்துல இப்படி உழைச்சது இருந்தாலும் சத்தியத்தை சத்தியமா சொல்வதை விட எல்லாவற்றுக்கும் மேலாக ஆத்துமாக்களை கொடுத்த ஒரு பாரம் உண்டு, நல்ல ஒரு கரிசனை உண்டு, விசாரிக்கிற ஒரு தேவ மனுஷனாக நான் கண்டேன். ஒரு முறை அவர் நான் இந்த ஜெர்மன் தேசத்தில் இருந்த பொழுது நினைக்கிறேன் 1999 அல்லது 98 ஆண்டாக இருக்க வேண்டும். அவர் இலங்கை தேசத்துக்கு போய் அங்கே போய் ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு மிகவும் நோய்வாய்ப்பட்டு அவர் மறுபடியும் இந்த ஜெர்மன் தேசத்துல வந்து முழுகாயமில ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு கிரங்கன் ஹவுஸ்லேயே அவர் இருந்த பொழுது நான் அவரை பார்க்கும்படியாக கடந்து சென்ற பொழுது அவர் மிகவும் ஒரு தனி ரூமிலே ஒரு மூலையிலே அவரை போடப்பட்டிருந்தார். ஒருவருமே கவனிக்கவில்லை. மிகவும் பலவீனப்பட்டவராக அவர் அந்த பெட்ல படுத்த பொழுது நான் கிட்டே போற பொழுது அவர் என்னை பார்த்து முதலாவது கேட்ட கேள்வி, அந்த நாட்களில் சகோதரன் ஜெனட் என்கிற ஒரு சகோதரன் அந்த நாட்கள் தான் ஆரம்பத்திலே சபைக்கு வந்து கொண்டிருக்கின்றார். ரட்சிப்பை பெற்று ஞானஸ்ஞானம் எடுக்கிற அந்த தருவாயிலே இருந்த அந்த சகோதரன் சற்று சுவீனமாக இருக்கிறார் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே அவர் வந்து முதலாவது கேட்ட கேள்வி, தம்பி எப்படி இருக்கிறான்? எனக்கு ஷொக்கா போச்சு. அவரே பலவீனமாக இருக்கின்றார். அவரே மிகவும் பலவீனப்பட்டு இருக்கிற வேளையிலே அவருடைய பாரம் என்ன தெரியுமா? புதிதாய் அந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கிற அந்த சகோதரன் ஜெனட் பலவீனப்பட்டிருக்கான் என்பதை அறிந்தபடினாலே முதலாவது கேட்ட கேள்வி, அவர் எப்படி இருக்கான்? எனக்கு மிகவும் ஆச்சரியமாக என்ன என்ன சொல்றேன்னு சொன்னால், இந்த நாளிலும் கூட அப்படியாய் கரிசனை உள்ள ஒரு தேவ மனுஷன், ஆத்துமாக்களுக்காக ஆண்டவருடைய பிள்ளையாய் வளருகிற விசுவாசிகள் மீது பாரம் கொண்டவர், கரிசனை கொண்ட ஒரு தேவ மனிதன் உங்களுக்கு ஒரு பாஸ்டராக இருப்பதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆகவே நான் தைரியமாக திக்கசமாக சொல்றேன், இந்த சபை வாழும், இந்த சபை வளரும், இந்த சபையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? சபையுடைய பேரை கிருபை. ஹல்லேலூயா. பார்க்கிறோம், கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டு அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் கூட தேவ ஆவியானவர் இந்த சபையில் இருக்கின்றார். தேவ ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு, ஹலலூயா, வெற்றி உண்டு, ஹலலூயா. ஆகவே இதை ஆராய்ந்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சில காரியங்களை என்னுடைய இதயத்திலே போட்டார், அதை சொல்லி தக்கூடிய வசனத்துக்குள்ளாக கடத்திருந்தது. இந்த கிருபையின் ஆலயத்திலே இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த கிருபையை நீங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள ரெண்டு காரியத்தை செய்யுங்க மறந்துடாமல். ஒன்று, தாழ்த்துங்க. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. ஹி கிவ்ஸ் கிரேஸ் த ஹம்பிள் ஹார்ட்டட். அதாவது கிருபை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை, அதாவது தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபை கொடுக்கின்றார். ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. அவை இயன்ற வரைக்கும் ஒரு என்னுடைய அன்பின் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தேவ சமூகத்தில் உங்களை இயன்ற வரைக்கும் தாழ்த்துங்கள். தாழ்த்த தாழ்த்த கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, அந்த கிருபையை சார்ந்து வாழுங்க. ஒவ்வொரு முறையும் நான் தனிப்படத்தில் வரும்போது, ஆண்டவரே உங்களுடைய கிருபை இல்லாட்டி நான் நிற்க மாட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை இல்லாட்டா என்னால் பேச முடியாது ஆண்டவரே, உங்களுடைய கிருபை இல்லாவிட்டால் உங்களுடைய வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை என்னால் வெளிப்படுத்த முடியாது, உங்களுடைய கிருபை இல்லாவிட்டால் என்னால் போதிக்க முடியாது. எப்பொழுதுமே தேவ கிருபையை சார்ந்து வாழுங்கள். டிபெண்ட்ஸ் த காட்ஸ் கிரேஸ். தேவ கிருபையை மாத்திரம் சார்ந்து வாருங்கள். நீங்க குடும்பமா வாழ்வதற்கு கர்த்தருடைய கிருபை வேண்டும். அல்லேலூயா. நான் உழைப்பதற்கு கர்த்தருடைய கிருபை வேண்டும். அவர் தான் எனக்கு பலனை தர்றார், எங்களுக்கு பலனை தர்றார். அவருடைய பலன் இல்லாட்டி நாம உழைக்க முடியாது. நாம ஊழி நடந்தாலும் எழுந்திருந்தாலும் பேசினாலும் என்னத்தை செய்தாலும் தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் எங்களால எதையுமே செய்ய முடியாது. ஆகவே அருமையான சொன்னக்கூடிய தேவ சன்னிதானத்திலே உங்களை தாழ்த்துங்கள். அதே வேளையிலே தேவனுடைய கிருபையை மாத்திரம் சார்ந்து வாழுங்கள். அப்பொழுது தேவனுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. அவர் இந்த நாளிலும் கூட இந்த சர்ச் ஆஃப் கிரேஸ்ல நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நாமே ஆயத்தமா வரவில்லை. அருமையான தம்பி ஊழியக்காரன் தாசனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். காரணம், அவர் தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய ஆளு. இந்த இடத்துல வந்து நான் அந்த கடைசியில இருந்த தம்பி கூப்பிட்டு நீங்க தான் பிரசங்கம் பண்ண வேணும்னு சொன்னாரு. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது, அதே நேரத்தில் சந்தோஷமா இருக்கு. காரணம், என்னை உருவாக்கின அருமையான ஒரு தலைவன், அருமையான ஒரு போதகருடைய சபையில வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எனக்கு தந்த இந்த சலாட்சியத்துக்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன், கர்த்தரை நான் கனப்படுத்தின. அவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கண்களை மூடி நாங்கள் ஜெபித்து கர்த்தருடைய வசனத்துக்கு கூடாக நாங்கள் தொடர்ந்து செல்வோம். ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல நாளுக்கு ஆயமுக்கு நன்றி சொல்லுங்கள். செபிக்கிறோம் கிட்டாவே, இந்த நாளிலும் கூட மனவாட்டியாகிய சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, மனவாளனாகிய கிறிஸ்து மறுபடியும் மத்திய ஆகாயத்திலே எங்களை சந்திக்கும் வரைக்கும் எங்களோடு கூட இருக்கிற தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, எங்களை சுத்தம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆயத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை அனலாக்குகிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல கிருபையின் ஆலயத்துக்காக ஆண்டவரே, இந்த சர்ச் ஆஃப் கிரேஸுக்காக நான் நன்றி சொல்லி நான் செபிக்கிறேன் கிட்டாவே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கிட்டாவே, நீர் சம்பாதித்த, நீர் ரட்சித்து கொண்ட, நீர் விடுதலை ஆக்கின உம்முடைய பிள்ளைகளோடு அடியானும் சேர்ந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உங்க நாமத்தை உயர்த்த ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே தந்த இந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி நான் செபிக்கிறேன். இந்த நாளிலும் கூட வந்த மக்களோடு நீங்க பேசும்படியா நான் செபிக்கிறேன். மற்ற மக்களோடு நீங்க இடப்படும்படியா நான் செபிக்கிறேங்க தாவே. ஐயா, இந்த நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தையிலே இருக்கிற அந்த வல்லமைகள், உங்களுடைய வார்த்தையிலே இருக்கிற அந்த வெளிச்சத்தை உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இன்னும் ஒரு விஷயம் அறிந்து கொள்ள, இன்னுமாய் உங்களுடைய வசனத்திலே வளர கேட்டாவே. ஆண்டவரே, தாவீது செபித்தது போல ஆண்டவரே கேட்டாவே, உங்களுடைய வேதத்திலே இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி தாவீது செபித்தது போல நாங்களும் செபிக்கிறோம் கேட்டாவே. இந்த நாளிலும் கூட நீங்கள் எங்களோடு பேசும்படியா நான் செபிக்கிறேன் கேட்டாவே, எங்களோடு இடப்படும்படியா நான் செபிக்கிறேன் கேட்டாவே. உங்களுடைய வார்த்தையிலே இருக்கிற வல்லமைகளை ஆண்டவரே, இந்த நாளிலும் கேட்டாவே, விளங்கிக்கொள் ஆண்டவரே, நீங்கள் வெளிப்படுத்தும்படியா நான் செபிக்கிறேன் கேட்டாவே. முற்று முழுவதுமாய் ஆண்டவரே, நீ தாழ்த்துறீங்க கேட்டாவே, உம்மை உயர்த்துறீங்க கேட்டாவே, உமக்கு எல்லா துதி கன மகிமையாவையும் செலுத்தி ஆண்டவரும் பிரச்சருமாய் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி உயர்த்தி செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் சங்கீதங்களின் புஸ்தகம் 98வது சங்கீதம் 3வது வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம்.
அவர் இஷ்டவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளில் எல்லாம் தமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது.
ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் இஷ்டவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட என் அருமையான சோதனை சௌரியே, நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னையும் உங்களையும் நினைவு கூறுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், என்னையும் உங்களையும் குறித்து நினைவாக இருக்கிற ஒரு ஆண்டவர் நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவை இந்த நாளிலும் கூட என் அருமையான சோதனை, பொதுவாக நம்ம யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்கள் நாங்கள் நினைப்போம். நான் யாரை அதிகமாக நேசிக்கிறேனோ அவர்களை குறித்து அவ்வப்போது நான் நினைப்பேன். ஆனால் இந்த வேளையிலும் கூட என் ஆண்டவராகிய தேவன் என்னை நேசிப்பதற்கு என்னுடைய ஒன்றுமே இல்லை. நான் கீழ்ப்படியாதவனாக இருந்திருக்கிறேன், நான் முரட்டாட்டம் உள்ளவனாக இருந்திருக்கின்றேன், நான் தேவனை விட்டு தூரமாக இருந்திருக்கின்றேன், நான் தேவனை மறந்த நாட்கள் உண்டு. ஆனாலும் கூட ஆண்டவர் என்னையும் உங்களையும் நினைவு கூறுகிற தேவனாக இருக்கின்றார். இந்த மாலை வேளையிலும் கூட அருமையான சோதனை சௌரியே, இந்த நாள் வேதத்தில் இருந்து தேவன் என்னையும் உங்களையும் எப்படியாய் நினைவு கூறுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்த்து வேதத்திலே ஒரு சிலரை பரிசுத்த வாங்கலே, ஒரு சில பரிசுத்த வாங்கலை ஆண்டவர் நினைவு கூர்ந்தது படி என்னையும் உங்களையும் நினைவு கூறுகிற தேவன் என்பதை குறித்து நாங்கள் பார்த்து நாங்கள் ஜெபித்து கடந்து செல்லலாம். இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசித்துக் கொள்ளலாம். 115வது சங்கீதம், 115வது சங்கீதத்திலே 12வது 13வது வசனங்களை நாங்கள் மறுபடியும் வாசிக்க கேட்போம்.
கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார்.
ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகின்றது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கின்றார், ஆகவே அவர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, இஷ்டவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அங்கே தமிழில் எழுதப்படுகிறது. ஆங்கில எழுதப்படுகிறது, The Lord has been mindful of us. அதாவது அது சரியான மொழிபெயர்ப்பை சொல்ல சரியான மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டால், ஆண்டவர் என்னையும் உங்களையும் குறித்து நினைவாகவே இருந்து கொண்டிருக்கின்றார். அதான் அர்த்தம். அதாவது என்னையும் உங்களையும் உருவாக்கின நம்முடைய ஆண்டவர் என்னையும் உங்களையும் குறித்து நினைவாகவே இருந்து கொண்டிருக்கின்றார். அதான் சரியான மொழிபெயர்ப்பு. The Lord has been mindful of us, therefore he will bless us. ஆகவே ஆண்டவர் என்னை நினைவு கூர்ந்தபடினாலே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்தபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இங்க மூன்று வகையான மக்களை குறித்து இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். ஒன்று இஷ்டவேல் குடும்பம். அருமையான ஒரு பாடலை பாடணும், இஷ்டவேலின் தேவன் என்று சொல்லி. இங்க இஷ்டவேல் என்கின்ற ஒரு கோத்திரத்தை குறித்து சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் ஆரோன் குடும்பத்தாரை சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், கர்த்தர் தன்னை நினைத்திருக்கின்றார், கர்த்தர் தன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. சில வேளைகளை நீங்கள் யோசிக்கலாம், சங்கீதக்காரன் தானே சொல்லியிருக்கிறான், கர்த்தர் என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லியும், அவர் இஷ்டவேலின் குடும்பத்தாரை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லியும், ஆரோன் குடும்பத்தாரை மாத்திரம் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நீங்க சில வேளையிலே நீங்கள் யோசிக்கலாம். அவர் இந்த வேளையிலும் கூட இங்க சொல்லப்பட்ட அந்த மூன்று குடும்பத்தாரும் யார் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது பார்க்க போறோம். வாசியுங்கள், கலேசியன்ஸ் அதாவது கலாத்தியர் 3வது அதிகாரத்திலே 26வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 26லிருந்து 29வது வசனம் வரைக்கும்.
நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ஜூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆனந்தும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள்.
ஹல்லேலூயா. 29வது வசனம் எனக்கு பிடிச்ச ஒரு வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரருமாயிருக்கிறீர்கள். இந்த சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகின்றான். தீர்க்க தரிசனம் யாரை குறித்து, என்னை குறித்து சொல்லியிருக்கின்றான், உங்களை குறித்து சொல்லியிருக்கான். இன்றைக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளே நான் நீங்கள் இருக்க அப்படின்னாலே ஆண்டவர் எப்படியாய் ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ அந்த ஆசீர்வாதம் ஈசாக்குள்ளே கடந்து செல்கின்றது. அந்த ஆசீர்வாதம் ஈசாக்கோடு நிற்கவில்லை, ஈசாக்கு பின்பதாக யாக்கோபுக்குள்ளே கடந்து செல்கின்றது. யாக்கோபுக்கு பின்பதாக 12 கோத்திரங்களுக்குள்ளே கடந்து சென்று அவர் இஸ்ரவேல் கோத்திரம் முழுவதுக்கும் தேவனுடைய ஆசீர்வாதமானது அப்படியே கடந்து வருவதாவே. இங்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக அந்த இஸ்ரவேல் குடும்பம் நான் தான். சொல்ல போனால் அங்கே அந்த அதிகாரத்தை நீங்கள் சரியாக வாசிப்பீர்கள் சொன்னால் நான் இப்படியா வாசிப்பேன், கர்த்தர் என்னை நினைத்துக் கொண்டே இருக்கின்றார், ஆகவே கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என் குடும்பத்தை நினைத்திருக்கின்றார், ஆகவே கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசாரிய ஊழியத்தை செய்கிற என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அருமையான சௌரிய, இது ஏதோ யாருக்கோ எழுதப்பட்ட ஒரு வசனம் நினைக்கவே கூடாது. இந்த வேதத்திலே எங்கெங்கெல்லாம் இஸ்ரவேல் எழுதப்பட்டிருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் யாக்கோபு எழுதப்பட்டிருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் அங்கே ஈசாக்கு யாக்கோபு என்று சொல்லி இஸ்ரவேல் குடும்பத்தை பற்றி சொல்லப்படுகிறதுனால என்ன பற்றி தான் சொல்லப்படுறது? வேதம் தெளிவாக சொல்வது ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக நானும் நீங்களும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக, ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாக இருக்கு அப்படின்னாலே ஆபிரகாமுடைய அந்த சந்ததியாயும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டபடியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்றாங்க. இங்கே சொல்லப்பட்ட முதலாவது பகுதி யார் என்று பார்ப்பீங்க என்று சொன்னால் இங்கே இஸ்ரவேல் குடும்பம் என்று சொல்லி பார்க்கவே ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் குடும்பத்தை நினைத்தபடினாலே இஸ்ரவேல் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அங்கே எழுதப்படுகிறது. ஃபியூச்சர் டென்ஸ்ல, எதிர்காலத்திலே ஏற்கனவே ஆண்டவர் இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கின்றார். இஸ்ரவேல் ஆகிய அந்த யாக்கோவின் பெயரை ஆண்டவர் மாற்றி அவனுக்கு இஸ்ரவேல் என்ற பெயரை அவர் சூட்டின பொழுது அந்த நாட்களிலே அந்த யாக்கோபு ஆகிய அந்த இஸ்ரவேலை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பின்பதாக அவருடைய சந்ததியை ஆசீர்வதி, ஆனால் இங்கே வேதம் சொல்லப்படுவது அவர் அங்கே ஆரோன் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுறதாவே இந்த வேத வசத்தின் பிரகாரமாக என்னை குறித்து உங்களை குறித்து தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கின்றார். அவை அருமையான சோனை சோழிய, இந்த மாலை வேளையிலும் கூட என்னையும் உங்களையும் நான் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னையும் உங்களையும் குறித்து நினைவாகவே இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு ஆறுதலான வார்த்தை! ஆண்டவரை பல கோணங்களில் நாங்கள் பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அருமையான சோனை சோழிய, உங்களுக்கு தெரியும் 2000 மார்ச் மாதம் நான் இந்த நாட்டை விட்டு நாடு கடத்தப்பட்டவன், டிபோர்ட் பண்ணப்பட்ட ஆளு. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட மார்ச் 2000 ஆண்டுல இருந்து மார்ச் செப்டம்பர் மாதம் வரைக்கும் 6 நான் சென்ற பாதை மிகவும் ஒரு வனாந்தரமான பாதையா இருந்த. யோசித்து பாருங்கள், நல்ல ஒரு சபை, நல்ல ஒரு ஊழியம், கை நிறைய நல்ல சம்பாத்தியம், நல்ல கார், நல்ல ஒரு வசதி, இதன் மத்தியிலே நாடு கடத்தப்பட்டு மறுபடியும் இலங்கை தேசத்திலே போய் வாழ்வது என்பது சாதாரண காரியம் இல்லை. ஆனாலும் கூட எனக்கு தெரியும், என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன், எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா! அந்த 6 காலத்துல என் ஆண்டவரை அனுபவ ரீதியாக அவர் என்னையும் உங்களையும், அதாவது நான் தனிப்பட்ட முறையில் அவரை எப்படி அனுபவம் சொன்னால், அவரை போல வழிநடத்தக்கூடிய ஒரு தேவன் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா! வனாந்தர பாதையிலே போகும் போதுதான் ஒரு இலகுவான காரியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில வனாந்தர பாதைகளுக்கூடாக கடந்து செல்லும் பொழுது அது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அதை யாரும் விரும்புகிற ஒரு சூழ்நிலையில. உங்களுக்கு தெரியும், வனாந்தரத்துல அங்கே தண்ணீர் இருக்காது, ஒரு வறண்ட நிலைமை. மாத்திரமல்ல, அந்த வனாந்தரத்துல பலவிதமான சர்ப்பங்கள், பலவிதமான மிருகங்கள், பலவிதமான ஊர்வனங்கள் நம்மை அழித்து போடத்தக்கதான ஒரு சூழ்நிலை தான் வனாந்தரம். ஆவிக்குரிய வாழ்விலும் கூட நான் நீங்களும் வனாந்தர பாதையில நீங்கள் ஒரு சிலர் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். தேவ ஆவியானவங்களோடு பேசிக் கொண்டிருக்கேன். இந்த வனாந்தரத்தில் நீங்கள் கடந்து சென்றாலும் உங்களோடு உங்களை நினைக்கிற தேவன் ஒருவர் உண்டு, உங்களை கட்ட நினைத்திருக்கின்றார். என்ன தெரியுமா, அந்த வனாந்தர பாதையில தான் என் ஆண்டவர் அதிசயமானவன் அறிஞ்சு கொண்டேன். அந்த வனாந்தர பாதையில தான் இதோ வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குற தேவன் நான் என்பதை ஏசாயாவில் அறிந்து கொண்டேன். ஆனால் வனாந்தர பாதையில போன போது எனக்கு தெரியும், வனாந்தரத்திலேயும் எதற்காக ஒரு வழியை உண்டாக்குற தேவன் ஒரு உண்டு என்று சொல்லி. அல்லேலூயா. வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளை உண்டாக்குற தேவன். ஆகவே அருமையான சொல்ல சொல்லிய அந்த 6 மாதங்களும் நான் வனாந்தரத்துக்கூடாக கடந்து சென்றது நல்லது என்று இப்ப நான் சொல்லுவேன். அந்த வனாந்தர அனுபவத்துக்காக நம் கர்த்தர் இப்ப அதிகமா இருக்கேன் தெரியுமா? அந்த வனாந்தரத்துல கர்த்தர் எனக்காக ஒரு வழியை உண்டாக்கினார். அந்த வனாந்தரத்துலதான் கர்த்தர் எனக்காக உங்களுக்காக ஒரு ஒரு வழியையும் ஒரு ஆறுகளையும் உண்டாக்கினார். அதுலயா மாத்திரமில்ல, அந்த வனாந்தர பாதையில கர்த்தர் எனக்கு ஒரு பாதையை திறந்தாரு. இதோ அதாவது எனக்காக திறந்த பாதையை யாராலுமே பூட்ட முடியாது. அதுலயா இதோ பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் திறக்க கூடாத படிக்கு பூட்டுற தேவன் நான் இன்னைக்கு அந்த அந்த அவனாந்திர பாதையில தான் ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை உண்டாக்கினார். அல்லேலூயா. அந்த வழியை யாராலுமே அடைக்க முடியாது, அந்த வழியை யாராலுமே பூட்ட முடியாது, அந்த வழியை அந்த தேவன் திறந்த அந்த வாசலை யாராலுமே அடைக்க முடியாது. ஆகவே ஆண்டவர் உங்களோட தீக்கதர்சனமாக பேசிக் கொண்டிருக்கின்றார். என் அருமை சகோதரனே சகோதரியே, நீங்கள் வனாந்திர பாதை கூட கடந்து செல்லலாம். நான் கடந்து போன வனாந்தரம் போல உங்களுக்கு இருக்காம இருக்கு. சிவழ உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம் கூட ஒரு வனாந்தரமான அனுபவத்துக்குள்ளாக இருக்கலாம். கணவன் மனைவியுடைய உறவு, உங்களுடைய சமூக உறவு, வேலை செய்கிற இடங்கள், ஊழியங்கள் கூட ஒரு வனாந்தரத்தை போன்றதான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். என் அருமை சகோதரனே சௌரியே, வனாந்தரத்திலும் ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு தேவன் உண்டு. வனாந்தரத்திலும் என்னையும் உங்களையும் பிணைக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை மறந்து போய்விடாதீர்கள். ஹல்லேலூயா. அவ இந்த நாளிலும் கூட அந்த 6 மாதங்கள்ல ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. அந்த 6 மாதங்கள்ல தான் நான் யோசிச்சேன், என் ஆண்டவர் வனாந்தரத்திலும் ஒரு அற்புதங்களை செய்ய முடியும், அவாந்திர வழிகளிலும் என் ஆண்டவராலே அதிசயங்களை செய்ய முடியும், வனாந்தரத்திலும் என் ஆண்டவர் என்னையும் உங்களை நடத்த முடியும் என்பதை நான் அனுபவ ரீதியில பார்த்த எப்ப தெரியுமா? எல்லாருமே கைவிடப்பட்ட நிலைமை. இந்த ஐரோப்பா தேசம் முழுவதுமே எனக்கு அடைக்கப்பட்டு விட்டது, வரவே முடியாது. ஆனா என் ஆண்டவர் அழகான ஒரு பாதையை உண்டாக்கினாரு. ஏன் தெரியுமா? கர்த்தர் என்ன நினைச்சிருந்தாரு. இந்த கர்த்தர் என்ன நினைச்சிருக்காவிட்டால் இந்த கலிபிடத்துல நின்று உங்கள் மத்தியில நின்று கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தவே மாட்டேன். என் அருமையான சோனே சோரிய, என் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களை நினைத்திருக்கிறார். இன்றைக்கு உலகம் முழுவதிலுமே நான் பெருமைக்காக சொல்லவில்லை, இந்த பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டை 6 மாதங்களுக்குள்ள கடந்து சென்றாலும் இன்றைக்கு இந்த கரங்கள்ல பிரஜா உரிமை அதாவது பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அற்புதம் செய்துட்டார். இன்றைக்கு கர்த்தராலே திறந்த ஒரு வாசலை கர்த்தர் செய்தார். அவர் இதனாலும் கூட அறிமுகம் சொன்னதுடைய என்னையும் உங்களையும் நினைவு கூறுகிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை மறந்து போய்விடாதீர்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில வனாந்திரங்கள் வரலாம், நம்முடைய வாழ்க்கையில அவாந்திர வழிகள் வரலாம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு வறட்சியான சூழ்நிலைகள் வரலாம், சில வேளைகளில் எல்லாமே இழந்து போன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட கர்த்தர் என்னையும் உங்களையும் நினைத்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னையும் உங்களையும் நினைத்துக் கொண்டிருக்கிற தேவன் ஒருவர் உண்டு உண்டு என்றால் அதை விட எனக்கு என்ன உரையில் வேணும்னு யோசிச்சு பாருங்க. சில வேளைகள்ல என்னுடைய தாய் கூட என்னை 24 மணி நேரம் நினைக்க மாட்டான். ஏன்? நான் ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் உண்டு, மனைவி 2 பிள்ளைகள். நான் கூட என் பிள்ளையை 24 மணி நேரம் நினைக்க மாட்டேன். அவ்வப்போது சில வேளைகள்ல நான் வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது இல்லாவிட்டால் எங்கேயாவது தூரதேசம் போனா சில வேளைகள் நான் யோசிப்பேன், சொல்லுவேன், ஆனா என்னையும் உங்களையும் 24 மணி நேரம் என் நினைவாகவே இருக்கிற தேவன், உங்கள் நினைவாகவே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவை அற்புதங்கள் இருக்க தெரியுமா? என்ன தேவன் நினைச்சிட்டா போதும், உங்களை தேவன் நினைவு கூறுகிற தேவன் என்று அந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அற்புதம் உங்களை தேடி வரும், அதிசயம் உங்களை தேடி வரும், ஆச்சரியமாய் தேவன் உங்களை நடத்த அங்கே அவர் வல்லமுள்ள தேவன் ஆகிறார். இங்கே பார்ப்பேன், அங்கே இஸ்ரவேல் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவர் பார்க்கணும். 2வது பகுதியை பார்ப்பேன், ஆரோன் குடும்பத்தாரை, 3வது பதி சொல்றது அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். He will bless the house of Aaron என்று சொல்லப்படுகிறது. The house of Israel சொல்லப்படுகிறது. He will bless the house of Aaron. அதாவது ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யார் இந்த ஆரோன்? தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர். அல்லேலூயா. மக்கப்பிடிக்காக மாத்திரமல்ல, நாம இருக்கோம், ஆனால் தேவனுடைய பலவிதமான ஊழியங்கள் இருக்கு. ஐநாள் இந்த சபையில நீங்கள் ஒழுங்குபடுத்துற ஊழியங்கள், வாகன ஊழியங்கள், ஏதோ நான் இன்றைக்கு வந்து இந்த இடத்துல நிற்கிறேன். ஆரம்ப நாட்கள் உங்களுக்கு தெரியும் தெரியாது, கர்த்தருடைய நாமத்தை மயமப்படுத்துவேன். அந்த நாட்கள் நான் நாட்கள்ல பல வேலையில நான் போய் செஞ்சு இருக்கிறேன். ஐயா இந்த டொய்லெட்டை கிளீன் பண்றதுக்கு சந்தர்ப்பம் தாங்கன்னு சொல்லி அப்ப கூட அங்கே ரோட்டா இருக்கு, உங்களுக்கு தெய்வம் நினைக்கிறது 2-3 மாதத்துக்கு கொடுத்தாதான் எனக்கு அந்த ஸ்கூல் நடக்கும். அதுக்கு பின்பதாக வாகன ஊழியங்கள் நான் செஞ்சிருக்கேன். இன்றைக்கு நான் வாகன ஊழியர் நான் பாஸ்டரா இருந்தாலும் கூட நான் வந்து சொல்றேன், இன்றைக்கு நான் பாஸ்டரா இருந்தாலும் கூட இன்றைக்கும் நான் வாகன ஊழியங்களை செய்யறேன். அவை அய்மான சொன்ன சூரிய ஊழியம் செய்கிறவர் அவர்தான் ஆரோன் குடும்பத்தை. அதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். வாசிங்கள் ஒன்று பேருது இரண்டாம் அதிகாரத்திலே, எல்லாருக்கும் தெரிந்த வசனமாக இருந்தாலும் கூட அதில் இருக்க ஒரு சில வெளிப்பாடுகள் பார்க்கலாம். ஒன்று பேருது இரண்டாம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாங்கள் வாசிப்போம், வாசிக்க கேட்போம்.
நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆகாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய்
இருக்கிறீர்கள். நீங்களோ பேசுவதுதான் சிறடிக்கப்பட்ட அநேக அந்த நாட்கள் கிறிஸ்துக்கு பின்பு, கிறிஸ்து உயிர்த்தல் பின்பதாக, பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் வல்லமையை பெற்ற பின்பதாக, இயேசு பரத்துக்கு ஏறிப்பட்ட பலவிதமான எழுப்புதல் நடந்தாலும் கூட பிற்பகுதியிலே ஜனங்கள் சிறடிக்கப்பட்டார்கள். அந்த நாட்களிலே ரோமன் எம்பையர்ஸ், ரோமருடைய ஆட்சி மிகவும் ஒரு கொடுமையான கடூரியமான ஒரு ஆட்சியாக இருந்தது. அந்த நாட்கள் தான் நீரோ மன்னன் கேள்விப்பட்டிருக்க அருமையா, நல்ல ஒரு போதிக்கிற ஒரு சபையிலே இருக்கிறீங்க, போதையுடைய சபையிலே. அதாவது ஒரு நீரோ என்கின்ற ஒரு மா மனிதன், மா மன்னன் அந்த ரோம சாம்ராஜ்யத்திலே அவன் எழும்பினான். அந்த ரோம சாம்ராஜ்யத்திலே எழும்பின ராஜாக்களிலே அந்த மன்னர்களிலே இந்த நீரோ மன்னனை போல ஒரு மிகவும் கொடூரமான மனுஷன் ஒருவருமே இருக்கவில்லை. அவனுக்கு அழகான பூந்தோட்டங்கள் இருக்குமாம். இரவிலே அவன் உல்லாசமாய் அந்த பூத்தோட்டங்களிலே நின்று உலாவும் பொழுது அந்த பூத்தோட்டங்கள் முழுவதையும் வெளிச்சம் கொடுக்கக்கூடியது யார் தெரியுமா? அநேக விசுவாசிகளை உயிரோடு கொளுத்தி அந்த ஒரு விசுவாசியை பிடித்து அவர்களை அந்த எண்ணெயிலே அந்த துணியை தோய்த்து அவளை சுற்றி விட்டு கம்பங்களாக நிறுத்தி அந்த தேவ பிள்ளைகள் அந்த வெக்கையில எரிந்து அங்கே மிகவும் கொழுந்தி அவர்கள் அவருடைய உடல் எரிந்து அதன் மூலமா வருகிற அந்த வெளிச்சத்திலே சந்தோஷமாய் இருக்கின்ற அந்த மனிதன் தான் இந்த நீரோ மன்னன். அப்படியாய் நீரோ மன்னனுடைய நாட்களிலே கிறிஸ்தவர்கள் மிகவும் சீரடிக்கப்பட்டார்கள், மிகவும் அங்கே துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனால் அந்த நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களுடைய அந்த சரீரத்தை தான் அழிக்க முடிந்ததை ஒழிய ஆத்துமாக்களை அவனால் கொட்ட முடியவில்லை. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் சரீரத்தை அல்ல, அதாவது உங்களுடைய ஆத்துமாவை காக்கிற, உங்களுடைய ஆத்துமாவை நரகத்திலே தள்ள வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் சொல்லி அவர் நினைத்து சொன்னார். அப்படியாய் சிறடிக்கப்பட்ட ஜனங்கள் அதைரியமானவர்களாக, அழைக்க இழந்தவர்களாக, பின்வாங்கி போனவர்களாக, சோர்ந்து போனவர்களாக, தாங்கள் யார் என்பதை அறியாதவர்களாய் இருந்த சூழ்நிலையில் அந்த பேக்ரவுண்ட், இந்த பின்னணியில் தான் இந்த பேருது அங்கே பல நிருபங்களை, ஒரு சில நிருபங்கள், ரெண்டு நிருபங்களை எழுதி அங்கே சிறடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு, சிறடிக்கப்பட்ட அந்த தேவ ஜனங்களுக்கு அவர் எழுதி அனுப்பும் பொழுது அவன் சொல்லுகிறான், நீங்களோ உங்களை அந்த ஹாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திலே வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உருவாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு சொந்தம் ஐயா. ஹல்லேலூயா. இந்த பூலோகத்தை, இந்த வானத்தை உருவாக்கின தேவன், இந்த பூமியை உருவாக்கின அந்த சர்வ வல்லமுள்ள தெய்வம் எனக்கு சொந்தமா மாறிட்டார். அவன் அவருடைய சொந்தத்தில நாங்கள் இணைஞ்சிருக்கோம். அல்லேலூயா. அவர் அருமையான சகோதரிய, சபைக்குள்ளே நாங்கள் வரும்போது எந்த ஒரு பிளவுகளும் இருக்கக்கூடாது, ரைட்? சபைக்குள்ள வரும்போது நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம். அல்லேலூயா. இயேசுவினுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், இயேசுவினுடைய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டவர்கள், இயேசுவினுடைய ரத்தத்தினாலே கழுவி அவருடைய சரீரமாகிய சபையிலே நாங்கள் இணைந்தவர்கள் என்று அந்த உணர்வு இருக்க வேண்டும். அவைதான் அங்கே அவன் சொல்லுகின்றான், நீங்கள் இப்பொழுது அவருடைய குடும்பமாக, அவருக்கு சொந்த குடும்பமாக இருக்கிறீர்கள் சொல்லிப்படுவது. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவன் அங்கே சொல்லாவே இங்கே சொல்லுகிறான் என்று சொன்னால், நீங்கள் தான் ஐயா அந்த ஆரோன், நீங்கள் தான் ஐயா அந்த ஆசாரியர்கள். உங்களுக்கு தெரியும், பழைய பாடலே நாங்கள் ஊழியம் செய்தது போல யாருமே ஊழியம் செய்ய முடியாது. அதாவது ஆசாரியனுடைய கோத்திரத்தில் அவன் வர வேண்டும், ஒரு ஆசாரியனுடைய கோத்திரத்தில் பிறந்து அப்படியா ஒரு ஆசாரியம் கூட வருஷத்தில் ஒரு முறைதான் பலிபீடத்திலே நின்று ஜனங்களுக்காக பலிகளை செலுத்த முடியும், ஜனங்களுக்காக தேவ சன்னிதானம். ஆனால் இந்த நாட்களிலே அறிஞர் சௌரிய சௌரியே இயேசு கிறிஸ்துவின் சுய ரத்தத்தை சம்பாதித்து ரத்தத்தினாலே என்னையும் உங்களையும் பாவமர கழுவி சுத்திகரித்து இன்றைக்கு அவருடைய சன்னிதானத்திலே அவருக்கு ஊழியம் செய்யக்கூடியதான அவரை கனப்படுத்தி அவருக்கு தொண்டு செய்யும்படியாக அவரை கனப்படுத்தும்படியாக ஆண்டவர் என்னையும் உங்களையும் அவர் அங்கே முன்குறித்தார். என்னையும் உங்களையும் அவர் கழுவி சுத்திகரித்தார். ஆகவே தான் அங்கே பார்க்கிறோம் அங்கே ஆரோன் குடும்பம் என்று சொல்லும் பொழுது அருமையான சொன்ன சொரியே பழைய ஏற்பாடிலே பார்த்தால் அங்கே ஒரு குறிக்கப்பட்ட கோத்திரம் மாத்திரமே, குறிக்கப்பட்ட ஆசாரியன் மாத்திரமே அங்கே ஆர்வனாக அவருடைய சந்ததி ஆசாரிய சந்ததியாக இருந்தால் துரியப்பாலே பார்க்கும்போது கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே நீங்கள் தான் அந்த ஆசாரியர்கள், நீங்கள் தான் அந்த லேவியர்கள். அல்லேலூயா. அவை ஆசாரியுடைய வேலை என்ன தெரியுமா? ஆண்டவரை ஆராதிப்பது. லேவியுடைய வேலை என்ன தெரியுமா? ஆசாரியருக்கு உடன் ஊழியனாக இருந்து பணிவிடைகளை தேவனுடைய ஆலய காரியங்களை செய்வது அங்கே லேவியினுடைய வேலையாக இருக்கிறதாக. எந்த நேரத்திலும் கூட இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக இந்த வசனம் எனக்காக சொல்லப்பட்டிருக்கின்றது, உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் வேதத்தில் பார்க்கிற பிரகாரமாய் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கின்றார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று அங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அருமையான சௌரிய சௌரியே இந்த நாளிலும் கூட தேவன் என்னையும் உங்களை நினைத்துக் கொண்டே இருக்கின்றார். ஹல்லேலூயா. என்னையும் உங்களையும் அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவரை ஆசீர்வதித்திருக்கின்றார், இப்பொழுது ஆண்டவரை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் இனிமேலும் என்னை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கார். ஹல்லேலூயா. அவர் எப்படியா அவர் நேற்று முன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரோ அப்படியே அவருடைய ஆசீர்வாதங்களும் நேற்று முன்றும் என்றும் மாறாதவைகளாக இருக்கிறதாவே. இந்த ஆசீர்வாதம் என்றால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ரெண்டு முக்கியமான காரியங்கள் இருக்கும். ஒன்று ஆசீர்வாதம் என்று சொன்னால் a happy, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அதாவது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, இனம் புரியாத ஒரு அமைதி, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு, ஒரு சந்தோஷமான ஒரு ஜாய்ஃபுல் லைஃப். ஆசீர்வாதத்தில் அந்த மூல பாஷைகள் இருந்து நாங்கள் பார்க்கும்போது ரெண்டு மிக முக்கியமான காரியம் உலகத்தில் பார்க்கணும். உலகத்தில் இருக்க மக்களுக்கு பணம் இருக்கிறது, படிப்பு இருக்கின்றது, ஆஸ்தி இருக்கின்றது, அந்த அதுக்கு எல்லாம் ஆண்டவர் எதிரானால் அல்ல. ஆனால் அந்த ஆஸ்தியோ அந்தஸ்தோ ஒரு பணமோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்க முடியாது. எத்தனை கோடி கோடி பணம் இருந்தாலும் அருமையாக சொல்லிய நிம்மதி எனக்குள்ள இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த பணமோ கோடி சொத்தெல்லாம் ஒரு கால் தூசு தான். ஆகவே அருமையான சௌரிய சௌரியே இந்த நாளும் கூட தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? சந்தோஷம். சந்தோஷம் என்பது விலை கொடுத்து வாங்குற ஒரு பொருள் அல்ல. உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உலகத்திலே பல பணக்காரர்களிலே அண்மை காலங்களில் ஒரு சிலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அவருடைய பணம் இருக்கின்றது, பொருள் சொத்து சுகம் எல்லாம் இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை. ஆகவே அருமையான சௌரிய சௌரிய இந்த நாளிலும் கூட என் ஆண்டவர் தருகிற அந்த ஆசீர்வாதங்கள் ஒரு பகுதி தெரியுமா? சந்தோஷமான ஒரு வாழ்வு. சொன்னது போல நான் நாடு நடத்தப்பட்டாலும் கூட ஒரு அமைதி எனக்குள்ள இருந்தது, ஒரு நிம்மதி எனக்குள்ள இருந்தது, எனக்குள்ளே இனம் புரியாத ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு விடுதலை, இனம் புரியாத ஒரு நிம்மதி இருந்ததுதான் ஆசீர்வாதம். அவை முதலாவது காரியம் ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது எனக்குள்ளே உங்களுக்குள்ளே அந்த தேவ சமாதானம் என்று சொல்லலாம். அதாவது உலகம் கொடுக்கிற காரணமாக என் சமாதானத்தையே உங்களுக்கு நான் விட்டு செல்வேன் என்று சொன்ன தேவன், தேவ சமாதானம் எப்பொழுதும் நம்முடைய உள்ளங்களுக்குள்ளே இருக்கும். வனாந்தரத்துக்குள்ளே கடந்து செல்லலாம், பலவிதமான கரடு முதலான பாதைக்குள்ளே கடந்து சென்றாலும் கூட தேவனுடைய ஆசீர்வாதம் என்னோடு இருக்குது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேவனுடைய சமாதானம் எனக்குள்ளே இருக்கின்றது. ரெண்டாவது தேவனுடைய சந்தோஷம். சந்தோஷம், அதாவது சந்தோஷம் என்று தமிழில் சொல்லப்பட்டாலும் உண்மையாக ஆங்கிலத்திலே பார்க்க போனால் ஜோ என்று சொல்லலாம். அதாவது ஹாப்பி என்று சொல்லுவாங்க. ஹாப்பி என்று சொன்னால் சம்திங் ஹாப்பன், ஏதாவது நல்ல காரியம் நடந்தால் எனக்குள்ள சந்தோஷம். அது அல்ல ஹாப்பன். அதாவது வந்து தேவன் கொடுக்கிற அந்த தேவ சந்தோஷம், அதாவது தேவனுடைய மகிழ்ச்சி, தேவன் கொடுக்கிறதான அந்த தேவ மகிழ்ச்சி என்பது சந்தர்ப்பத்தினால் வர்றது அல்ல. இது நடந்தால் சந்தோஷம், நடக்காவிட்டால் அப்படி அல்ல. எப்பொழுதுமே ஒரு சந்தோஷம், ஒரு மன மகிழ்ச்சி என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கும். இரண்டாவது காரியம், என்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்பட வேண்டும். தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். அதாவது என்னுடைய வாழ்வை பார்த்து, நான் நீங்கள் செய்கிற ஊழியத்தை பார்த்து, நான் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து, எங்களை ஆண்டவர் உயர்த்தி கொண்டு போவதை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்பட வேண்டும். புறஜாதிகள் பார்த்து புறாபரோடே இவனுக்குள்ளே ஒன்றும் இல்லை, ஆனா இவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. இவனுக்குள்ள பெருசாக கார் சொத்து பணம் இல்லாவிட்டாலும் இவனுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்கிறது, இவனுக்குள்ள விடுதலை இருக்கிறது, இவனுக்குள்ள நம்பிக்கை இருக்கிறது சொல்லி மற்றவர்கள் ஆண்டவர் எங்களுக்குள்ள தருகிற சந்தோஷத்தையும் தருகிற சமாதானத்தையும் பார்த்து மற்றவர்கள் பொறாமை படத்தக்கதாக வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் அங்கே சந்தோஷம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். விதத்திலே பார்த்த பிரமாக தேவன் என்னை உங்களை நினைவாகவே என்னை குறித்து நின்று கொண்டே இருக்க என்னை குறித்து நினைவாகவே இருக்கின்றார். மாத்திரமல்ல தேவன் என்னை உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் வேதத்திலே பார்க்க ஒரே ஒரு பரிசுத்தவானை குறித்து நான் சொல்லி நான் செவிக்கு கடந்து செல்ல விரும்புகின்றேன். வாசித்துக் கொள்ளுங்கள் 8 ஆதியாகமம், 8 ஒரு சில சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். 8 முதல் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம்.
தேவன் நோவாவையும் அவனுடைய புயலில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நேற்றருளினார். தேவன் பூமியின் மேல் காட்டை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது.
முதலாவது பாவம், தேவன் நோவாவையும் அவனோட புயலில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. என் அருமையான சகோதரே சௌரியே, இந்த சம்பவத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். உலகம் முழுவதிலும் அழிந்து விட்டது. ஜல பிரளயத்தினூடாக ஆண்டவர் ஒரு முறை இந்த தேசத்தை அங்கே நீரினாலே ஜலத்தினாலே அழித்தாலும் கூட இப்பொழுது நோவாவும் அவனோடு இருந்த சேம் காம் யாப்பேத் என்கின்ற பிள்ளைகளும் அவளுக்கு திருமணமாக இருக்கின்ற 3 பிள்ளைகளுமாக சேர்த்து கிட்டத்தட்ட 8 பேரோடு கூட சகலவித காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் ஊர்வனமும் எல்லாம் ஜோடி ஜோடியாக ஒரு பெரிய கப்பலிலே மிதந்து கொண்டிருக்கின்றது. நாட்கள் கடந்து செல்கின்றது, நாட்கள் கடந்து செல்கின்றது. சில வேளைகளில் நோவாவுக்குள்ளே ஒரு சஞ்சலம் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லித்தானே நான் தோழியை செய்தேன், ஆண்டவர் சொல்லித்தானே ஒவ்வொரு நாட்டு மிருகங்களிலும் காட்டு மிருகங்களிலும் ஊர்வனத்திலும் ஒவ்வொரு ஜோடியாக நான் இந்த பேழைக்குள்ளே அழைத்து விட்டேன், இப்பொழுது ஆண்டவர் ஒரு சத்தத்தையும் சொல்லவில்லையே என்று சொல்லி கவலையோடு சில வழி அவன் அங்கலாய்ப்போல் கூட தேவனுடைய சத்தத்துக்காக கூட அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அழைத்த தேவன், தேவ சித்தத்தை தேவ திட்டத்தை குறித்ததான ஒரு நோக்கத்தை அங்கே உருவாக்கிய தேவன் நோவாவை குறித்தும் நோவாவுடைய குடும்பத்தை குறித்தும் நோவாவோடு இருக்கின்ற அந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊர்வலங்களை குறித்து அவர் நினைவாகவே இருந்து கொண்டிருந்தார். ஒரு நேரம் வந்தது சடுதியாக ஆண்டவர் இந்த நோவாவை நினைவு, God has remembered Noah. Noah had remembered by God. அதாவது நோவா தேவனாலே நினைவு கூறப்பட்டான். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி நாங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக அருமையான சோனே சோரியே, இந்த பேழை என்பது என்னத்தை குறித்த ஒரு சபையை அடையாளமாக இருக்கின்றது. நோவாவினுடைய The Ark of Noah is a symbol of church. அதாவது எப்படியாய் நோவா ஒரு பேழையை கட்டி அந்த பேழையின் ஊடாக ஆண்டவர் ஜலப்பிரளயத்தில் இருந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்தாரோ அதே போல நீங்கள் நானும் நீங்களும் இந்த Church of Grace என்ற பேழைக்குள்ளே இருக்கிறீர்கள். மறந்து போய்விடாதீர்கள். ஏன் தெரியுமா, இந்த உலகம் அக்கினியினாலே எரிக்கப்பட போறது, அக்கினிக்கு இரையாக பேருந்து பார்க்கிறோம். இந்த வானங்கள் மடமடந்து மறந்து போகிறது, மாத்திரமல்ல இந்த பூமி முழுவதிலும் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவதற்காக ஆயத்தம் பண்ணப்படுவதாக, இந்த ஆபத்தில் இருந்து நான் நீங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை இந்த சர்ச் ஆஃப் கிரேஸ் என்கிற பேழைக்குள்ளே வைத்திருக்கின்றார். பேழைக்குள்ளே இருக்கும் வரைக்கும் தான் ஐயா பாதுகாப்பு. பேழைக்குள்ளே வந்த அந்த குடும்பமும் பேழைக்குள்ளே வந்த அந்த அந்த சகல விதமான காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்களும் அந்த பேழைக்குள்ளே இருந்த நிமித்தமாக அந்த ஜல பிரளயத்திலிருந்து ஆண்டவர் அந்த குடும்பத்தையும் அந்த சகல மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் அங்கே ஆண்டவர் அவர் ஆசீர்வதித்தார், பாதுகாத்தார் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சில வேளையில இந்த பேழைக்குள்ளே எப்படியாய் சகல காட்டு மிருகங்கள் இருந்தது போல சில வேளை நான் உங்களை சொல்லல, சில சிங்கம் சுடும், சில புலி பாயும் பாருங்க இருப்பான், சில வேலையில பூனை போய் பிராண்டி விட்டு நாய்க்கு நாய்க்குலச்சும் கூட பேழைக்குள்ளாயா இருந்துச்சு, பேழையை விட்டு ஒன்றுமே பாய இல்ல. சில வேலை இங்க இல்ல, நீங்க எல்லாம் நல்ல சபையாக்கு திருவள்ளுவர் கிராம சபையில் ஞாயிற்று சபையில சிலது வரும், வந்து அப்படியே நல்ல பாஸ்டர் 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 தான் வரும். பார்த்தா எனக்கே ஒரு குளிகின்ற மாதிரி கிண்டும், எனக்கே வந்து அப்படியே பூனைய போல வந்து வாழை ஆட்டி கொண்டு வந்துட்டு எனக்கே பிராண்டும் இருக்கும். ஆனா கூட அது மத்தியிலும் நோவா வாழ்ந்தான். அதுதான் சோனத்தூர் இந்த நாளிலும் கூட சபைக்குள்ள சில வேளைகளிலே பல வகையான மக்கள் இருக்கலாம், பல வகையான மக்கள் இருந்தாலும் சபைக்குள்ள இருக்கும் வரைக்கும் அங்கே பாதுகாப்பு உண்டு. சபைக்குள்ள இருக்கும் வரைக்கும் அங்கே பாதுகாப்பு. என்ன நடந்தது தெரியுமா? இப்பொழுது ஒரு அக்கறைக்கு போக முடியாத சூழ்நிலை, ஒரு வெளிச்ச வீடு இருந்தாலும் லைட் ஹவுஸ் இருந்தாலும் சில வேளையில நோவா அந்த பெரிய அந்த ஷிப்பை அந்த வெளிச்ச வீட்டை நோக்கி அங்கே அவர் நகர்த்தி இருக்க கூடும். ஆனால் இங்கே பார்த்து சொன்னால் மிகவும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, எதுவுமே நடக்க முடியாத சூழ்நிலையிலே ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணார். ஹல்லேலூயா. காற்று என்பது என்னது? காரியம் பரிசுத்த ஆவியானவர் காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அவை அருமையான சௌனிய சௌரியே. தேவன் நினைத்தால் தேவன் எனக்கு காற்றை வீச பண்ணுவார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில அவ்வப்போது காற்று வீசுவது நல்லது. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில காற்று பல வகைகளில் இருக்கின்றது. அதாவது காற்று நம்மை சுத்திகரிக்கும். உங்களுக்கு தெரியும் இலங்கை தேசத்திலே மலையாளத்துக்கு தெரியும் அரிசியை போட்டுட்டு என்ன சொல்றது புடைக்கிறதுக்கு என்ன சொல்றது சுலகு. பாருங்க இந்த நாட்டுக்கு வந்து தமிழ் பாசையை மறந்து வந்து போகுது. சுலகில போட்டு அம்ம மாமா என்ன செய்யும் ஆட்டு 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 ஆட்டு. அந்த காட்டுல என்ன தெரியுமா? அங்கே தேவையில்லாத கல்லுகள் தேவையில்லாத பதர்கள் எல்லாம் அங்கே பிரிக்கப்படும். அதேத்துல நல்ல அரிசி அங்கே ஒரு பக்கமாக சேர்க்கப்படும். அதே போல அருமையான சகோதரரே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் இந்த காற்றை வீச பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையில இருக்க அருமையான ஒரு வசனம். கர்த்தரே ஆவியானவர் முப்பதுல எழுதப்படுற வாசிப்பாளர் தெரியும் ஒன்று கொஞ்சம் மூன்று பதினெழுல கர்த்தரே ஆவியானவர். The Lord is a spirit. Wherever the spirit of the living God, there is a freedom. Hallelujah. Fly high. Freedom. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் விடுதலையை கொடுக்கிறவர். அந்த விடுதலை கிருபை, கிருபை இல்லாட்டி அந்த விடுதலை கிடைக்காது. நல்ல ஒரு அருமையான பேரை வச்சிருக்கீங்க. இந்த கிருபை இருக்க விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே அருமையான சௌனர் சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவர் காற்றுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பழைய பாடல மாத்திரமில்ல பரிசுத்த ஆவியானவர் அக்னி நெருப்பு. ஹல்லேலூயா. அக்னிக்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவுக்கு அடையாளமாக பல காரியங்கள் இருந்தாலும் கூட இங்க பார்த்து சொன்னால் ஆண்டவர் அங்கே காற்றை வீசப்பட. இன்னொரு இடத்துல பார்த்து சொன்னால் ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகவும் பசி உண்டாயிருந்த அப்பொழுது ஆண்டவர் கீழ் காற்றை வீசப்படினார். இன்னொன்று பாளையம் முழுவதிலும் காளைகள். ஹல்லேலூயா. அவை அருமையான சௌனே சௌரியே, இந்த நாளிலும் கூட என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து நினைவாக இருக்கிற அப்படின்னாலே வர்ற நாட்களில் கர்த்தர் காற்றை வீச பண்ணுவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கூட உங்களுடைய வாழ்க்கையில இல்லாத எல்லாம் கழிவு படத்தக்கதாக, தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகத்தக்கதாக ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியாகிய காற்றை நம்மையில வீச பண்ணுவது நம்முடைய வாழ்க்கையில சுகம் வரும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில விடுதலை வரும், நம்முடைய வாழ்க்கையில வெற்றி வரும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு விடுதலை வரும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கணும். இங்க பார்த்து சொன்னால் என்னென்ன தெரியுமா? ஆண்டவர் இந்த குடும்பத்தையும் இந்த பேழையில இருக்கிற சகலரையும் நினைவு கூர்ந்தபடியினாலே அவர் என்ன செய்தாராம்? பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். ஹல்லேலூயா. அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஹல்லேலூயா. அவ இந்த நாட்டிலும் கூட வாழ்க்கையில ஜலத்தை போல பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். ஜலம் திருவிழா நம்முடைய வாழ்க்கையில பயத்தை கொண்டு வரும். பொங்கி வருகிற கடலை போல, ஒரு பெரிய சூறாவளியை போல, பெரிய ஒரு கொந்தளிப்பை போன்றதான சூழ்நிலைகள் இப்படி உங்கள் வாழ்க்கையில காணப்படலாம். என் அருமையான சோனை ஸ்டோரியை ஆண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் கூட என்னையும் உங்களையும் நினைவாகவே, எங்களையும் உங்களையும் குறித்து நினைவாக இருக்கிற ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்திலே அவர் காற்றை வீச பண்ணும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அமைதி வரும். ஹல்லேலூயா. இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன பொழுது பொங்கி வந்த கடலும் புரண்டு வந்த பேரும் காற்றும் பேர் அலைகளும் அமைதியாய் வந்தது போல அங்கே ஆண்டவர் அந்த ஜலத்தை அமர பண்ணினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இதனாலும் கூட பழையற்பால பார்க்க சொன்னால் ஆண்டவர் பழையற்பாலே வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கையை நினைத்திருந்திருக்கிறார், நினைவு கூர்ந்திருக்கின்றார். ஆனா ஒரு இன்னொரு சொல்லவா, இந்த நோவாவை காட்டிலும் நீங்க விசேஷித்தவர்கள். நான் ஏன் தெரியுமா? நோவா அந்த தேவனை தேவன் தான் கூப்பிட்டான். ஆபிரகாமின் தேவன் என்று கூப்பிட்டு இருப்பான், யாக்கோவின் தேவன் என்று சொல்லி கூப்பிட்டுருப்பா, ஈசாக்கின் தேவன் என்று சொல்லி கூப்பிட்டுருப்பா, இஸ்ரவேலின் தேவன். ஆனா நான் நீங்களும் அவர் அப்படி இல்ல. அருமையா தம்பி சொன்னது போல, நீர் என் தேவன். அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோவின் தேவனே, என் தேவனே. உரிமை பாராட்டு. அருமையான தம்பி சொன்னார், ஐடென்டிபிகேஷன், ஐடென்டிஃபை. அதாவது நான் யார் என்பதை நான் அடையாளம் காண வேண்டும். நீர் என் தேவன். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், என்னுடைய தேவன், மரண பரியந்தம் நம்ம நடத்த வல்லமுள்ள தேவனையா. அப்படி அதுதான் சொன்னேன். நோவாவுக்கு ஆபிரகாமின் தேவனுடைய வழிபாடு இருந்திருக்கலாம், ஈசாக்கு என்கின்ற தேவனுடைய வழிபாடு இருந்திருக்கலாம், யாக்கோவின் தேவனுடைய வழி. ஆனா அப்பாண்டு கூப்பிடுற அந்த வழிபாடு இல்லை. இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சர்வ வல்லமுள்ள தேவன் என்னுடைய தகப்பன். He is my God. He is my father. ஒரு தகப்பன் ஐயா. நான் அவருடைய பிள்ளை. அவை அருமையாக சொன்னேன். பழையற்பாள வாழ்ந்த பரிசுத்தவான்களை காட்டிலும் புதிய ஏற்பாள இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நானும் நீங்களும் பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பாக்கியவான். அல்லேலூயா. யோவான் 1:12 பார்க்கிறோம், அதாவது அவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம். அல்லேலூயா. எனக்கு ஒரு அதிகாரம் தந்தது என்ன தெரியுமா? சர்வ வல்லமுள்ள தேவன் என்னுடைய தகப்பன். அவர் ஒரு தகப்பனா பாருங்க ஐயா, ஒரு தகப்பனா பாருங்க. கரிசனை உள்ள ஒரு தகப்பன். இன்னொரு சொல்ல போனா, என் அருமை தாயே, உன் பிள்ளையை குறித்து நீ ஒரு கரிசனையாக இருக்கின்றாய், உன் பிள்ளையை குறித்து தான் ஒரு பயத்தோடு இருக்கின்றாய். நான் உனக்கு சொல்லுகின்றேன், உன்னுடைய பிள்ளையை குறித்து நீ காட்டுகிற அக்கறையை காட்டிலும் உன்னுடைய பிள்ளையை உருவாக்கின தேவன் உன்னுடைய பிள்ளையை குறித்து அக்கறையாக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய பிள்ளையை மாற்ற அவரால் முடியும். உன்னுடைய பிள்ளைக்கு தகப்பன் அவர். அல்லேலூயா. அவர் இந்த நாளிலும் கூட அருமையான சோன சூரிய, அவரை தகப்பனாக பாருங்கள். சர்வ வல்லமுள்ள தேவனை தகப்பனாக பாருங்கள். கிறிஸ்தவம் என்பது ஒரு சமயம் கிடையாது, ஒரு மார்க்கம் கிடையாது, ஒரு மதம் கிடையாது. அது தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையே இருக்கிற உறவு. அவர் கடவுள் அல்ல. He is my father. அவர் கடவுளாக இருக்க ஒரு பக்கம் உண்மைதான், மறுபக்கத்தில் என்னை கட்டி அணைக்கிற, என்னை புரிந்து கொள்ளக்கூடியவர், என்னை நடத்தக்கூடியவர், என்னை வல்லடத்தக்கூடியவர் மாத்திரமல்ல, என்னை இது கரிசனை உள்ள தேவன், என்னை குறித்துதான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிற தேவன், என்னை குறித்தான் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிற தேவன். அவர் ஒருவர், அவர் தகப்பனாக இருக்கின்றார். அவளை நான் குழந்தையில பார்க்கிறோம், எழுதியிருக்கிற பிரகாரமாய் அவளிடத்தில் அன்பு கூறப்பட்டவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இதயத்திலே தோன்றவும் இல்லை என்று சொல்லி அந்த குழந்தை நிமிடத்தில் நாங்கள் பார்க்கிறோம். யாரையும் நான் சொன்ன சோரியே, நான் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்ல ஒரு தகப்பனாக இருக்கின்றார். அது தகப்பன் என்னையும் உங்களையும் குறித்து நினைவாகவே இருக்கிறார். வேளையிலும் கூட அருமை சகோதரனே சகோதரியே, கலக்கத்தோடு வந்திருக்கலாம், பலவிதமான எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருக்கலாம். நோவாவை போல ஒரு தத்தளிக்கிறதான நிலைமை கூட வந்திருக்கலாம். உங்களை குறித்து அறிந்த ஒரு தேவன், சர்ச் ஆஃப் கிரேஸ் தகப்பன், சர்ச் ஆஃப் கிரேஸ் தெய்வம், சர்ச் ஆஃப் கிரேஸுக்காக ரத்தம் சிந்தின அருமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை அறிந்திருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னை குறித்து நான் நினைவாகவே இருக்கிறேன், உன்னை நான் மறந்து போகவில்லை, உன்னுடைய கஷ்டத்தை நான் உணர்ந்து உணராத தேவன் அல்ல, அறியாத தேவன் அல்ல. இந்நாளும் கூட உன் நினைவாகவே இருக்கிற தேவன், உனக்கு நான் அற்புதங்களை செய்ய, உனக்கு அதிசயங்களை செய்ய, உன் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை, அதிசயங்களை, ஆச்சரியமான காரியங்களை, மாற்றங்களை செய்ய நான் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. வார்த்தை நூலாக கத்தர்களோடு கொண்டிருக்கின்றார். தேங்க்யூ லார்ட். கத்தர் நம்மை நினைத்திருக்கின்றார், கத்தர் நம் நினைவாகவே இருக்கின்றார். ஆகவே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கத்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், கத்தர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்றுமாய் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களை ஆற்றும்படியாய், உங்களை தேற்றும்படியாய், உங்களை அரவணைக்கும்படியாய், உங்களை கட்டி எழுப்பும்படியாய், உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் மறுபடியுமாய் நான் யார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் நல்ல ஒரு தகப்பனாக இருக்கின்றார். ஒரு தகப்பனை போல் அவரோடு பழகுங்க, ஒரு தகப்பனோடு பேசுவதை போல அவர்கிட்ட சொல்லுங்க, அவரோட பேசுங்க, அவரோட பழகுங்க. பொல்லாத பெற்றோராகிய நாங்களே எங்கள் பிள்ளைகளுக்கு நலமான ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது அவர் எங்களுக்கு நல்ல காரியங்களை, நன்மையான ஈவுகளை தருவது எவ்வளவு நிச்சயம் சொல்லி பேசுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் எல்லாரும் கண்களை முடித்திருக்கின்ற வேளையில என் வாழ்க்கையிலும் இதனாலே என் ஆண்டவரை பல கோணங்களிலே நான் பார்த்தேன். ஆனாலும் இந்த நாளிலே என்னை குறித்து நினைவாகவே இருக்கிற ஒரு தேவன், அவர் நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நாங்கள் பேசல கேட்ட பிராரமாய் எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் இந்த தேவனை கொஞ்சம் துதிக்க ஆரம்பிப்போமா? ஹலலூயா, எங்களை நினைவு கூறுகிற தேவன், ஹலலூயா. எல்லாரும் நாங்கள் துதிப்போம், 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 துதிப்போம். ஹலலூயா, நினைவு கூறும் தெய்வம் அவர், நினைவு கூறும் தெய்வம் அவர். ஹலலூயா, நன்றி சீதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி கேட்டாவே. ஹலலூயா, நன்றி கேட்டாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி எங்களை நேற்றுக்காய், நன்றி ஆண்டவரே. இந்த சர்ச் ஆஃப் கிரேஸ்ல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த சர்ச் ஆஃப் காட்டினுடைய தலைமை போதகரை நீங்கள் நீத்திருக்கிறதுக்காய் நன்றி ஐயா. ஒவ்வொரு மூப்பர்களையும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், ஒவ்வொரு விசுவாசிகளையும் நீங்கள் நீத்திருக்கிறதுக்காய் நன்றி கேட்டாவே. எங்களை நினைவு கூறுற தேவனே உமக்கு நன்றி கேட்டாவே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தோடு பாடுவோமா? நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி, 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 நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி.
ஒன்று நிச்சயம் என்ன தெரியுமா? என் ஆண்டவராலே நான் மறக்கப்படுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன், அவர் என் மீது நோக்கமாயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, உள்ளத்தையும் உள்ளாந்திரத்தையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவன் அவர் என்று சொன்னார். தேவன் என்னை மறக்கவே முடியாது. என்னுடைய நண்பர்கள் மறந்து விடுவார்கள், பழகிறவர்கள் மறந்து விடுவார்கள், உறவுகள் மறந்து விடுவார்கள், ஆனால் என் தேவன் இருக்கிறார், அவர் என்னை மறப்பதே இல்லை. பாருங்க, ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா.
தேவனேயும் வாழ்க்கையா நாய் தோறும் வாழ்கிறோ, உந்தன் அன்பு வார்த்தைகள் எந்த வாழ்வின் ஜீவனி.
உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே நாம் தைரியத்தோடு கடந்து செல்லுகிற ஆண்டவரே, நீர் எங்கள் மீது நோக்கமாயிருக்கிறீர், நீர் எங்கள் மீது கவனமாயிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து நடத்தி செல்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.